ಶ್ರೀಮತೇ ರಾಮಾನುಜಾಯ ನಮಃ. ವೇದವೇದ್ಯೇ ಪರೇ ಪುಂಸಿ ಜಾತೇ ದಶರಥಾತ್ಮಜೇ ವೇದ ಪ್ರಾಚೇ ದಸಾದಾಸೀತ್ ಸಾಕ್ಷಾತ್ ರಾಮಾಯಣಾತ್ಮನ. ವೇದವೇದ್ಯನ್ ಭಗವಾನ್ ಶ್ರೀಯಪತಿ ಶ್ರೀಮನ್ ನಾರಾಯಣನ். அனைத்து வேதங்களினாலும் அந்த எம்பெருமானுடைய பெருமையே நன்கு பேசப்படுகிறது. அந்த பகவான் ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகத்தவர்களை ரட்சிக்க வேண்டும், இவர்களையெல்லாம் அனுகிரகிக்க வேண்டும் என்பதற்காகவே தசரதனுக்கு பிள்ளையாக சக்கரவர்த்தி திருமகனாக ஸ்ரீராமபிரானாக திருவவதாரம் செய்தார். அந்த சமயத்திலே பரபிரம்மம் பரமபதநாதன் அந்த எம்பெருமானை நன்கு புகழ்ந்து பேசக்கூடிய வேதங்கள் சக்கரவர்த்தி திருமகனுடைய பெருமையை பேச வேண்டும் என்பதற்காக வால்மீகி மகரிஷியின் மூலமாக ஸ்ரீ ராமாயணமாக அவதரித்தது என்றுதான் பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். எம்பெருமான் ஸ்ரீராமனாக திருவவதாரம் செய்தான், அந்த பரமாத்மாவை பேசக்கூடிய வேதங்களும் ஸ்ரீ ராமாயணமாக திருவவதாரம் செய்தது. ஆக சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீ ராமபிரானுக்கும் வேதங்களினாலே புகழப்படுகிற பரபிரம்மம் பரமாத்மா பரமபதநாதனான அந்த எம்பெருமானுக்கும் துளியும் வேறுபாடே இல்லை, இருவரும் ஒருவரே என்பதைத்தான் பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்தில் அற்புதமா விவரிக்கிறார். மீனொடு ஆமை கேழல் அரி குரலாய் முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியமானான் தன்னை என்று எம்பெருமானுடைய தசாவதாரங்களை பத்தி தெரிவிக்கிறார். 10 அவதாரங்கள் எம்பெருமான் இந்த அடியவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக எடுத்தான். அந்த சமயத்திலே ராமாவதாரத்தை குறிப்பிடும் பொழுது தானாய் என்று தெரிவிக்கிறார். ஏன், எல்லா அவதாரங்களுமே அந்த எம்பெருமான் தானே இந்த அவதாரங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறார். அப்போ எல்லா அவதாரங்களுக்கும் தானே ஏற்றம் உண்டு, அதுல என்ன ராமாவதாரத்திற்கு மட்டும் ஏற்றம் என்றால், ராமாவதாரம் தானான அவதாரம். சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீ ராமபிரானுக்கும் பரமபதநாதனான அந்த எம்பெருமானுக்கும் துளியும் வேறுபாடே இல்லை. பரமபதத்திலே அந்த பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் எத்தனை கல்யாண குணங்களை வெளிப்படுத்திக் கொண்டு சேவை சாதிப்பாரோ அதே போலத்தான் இந்த உலகத்திலே ராமனாக அவதரித்த சமயத்திலேயும் அவனுடைய பெருமைகளிலே ஒன்றையும் குறைத்து கொள்ளாமல் அத்தனை பெருமைகளையும் வெளிக்காட்டிக் கொண்டு அவ்வெம்பெருமான் சேவை சாதித்தான். இதே போன்று மற்ற அவதாரங்களையும் எம்பெருமான் எல்லா கல்யாண குணங்களோடு கூடி இருப்பவனாகவே இருந்தாலும் வெளிப்படுத்தினது சில கல்யாண குணங்களை மட்டுமே. ஆனா ராமாவதாரத்துலதான் அவனுடைய பெருமையும் நன்கு வெளிப்படுத்தினான், அதே சமயத்துல எளிமையும் வெளிக்காட்டினான். ஆக பெருமை எளிமை என்ன இந்த இரண்டையும் நன்கு வெளிப்படுத்தினதினாலே அந்த ராமபிரான் சாக்ஷாத்து ஸ்ரீமன் நாராயணன் பரமாத்மா, ஆக இருவருக்கும் வேறுபாடே இல்லை என்று தெரிவிக்கிறார். அப்படி அந்த ராமபிரானுடைய பெருமை அமைந்திருக்கிறது என்றால் அவருடைய பெருமையை பேசும் ஸ்ரீ ராமாயணத்திற்கு தான் எவ்வளவு பெருமைகள் அமைந்திருக்காது. அந்த ஸ்ரீ ராமாயண கிரந்தத்திற்கு எவ்வளவோ ஆச்சாரியர்கள் அற்புதமா வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள். இந்த ஸ்ரீ ராமாயணம் என்பதே ஒரு பெரிய சமுத்திரம் போலே. சமுத்திரத்திற்குள்ளே முத்து பவழம் மாணிக்கம் முதலான உயர்ந்த ரத்னங்கள் எப்படி கீழே அழுந்தி கிடக்குமோ அதை போல இந்த ராமாயணத்திலே கணக்கில்லாத ரத்தனங்கள் எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அவருடைய மேன்மைகள் எல்லாம் இந்த ராமாயணத்திலே பொதிந்து கிடக்கிறது. அந்த சமுத்திரத்திலே முத்து குளிக்க தெரிந்த ஒருவர் தான் உள்ளே இறங்கி அந்த முத்து பவழம் மாணிக்கம் முதலானவற்றை எடுத்து கொடுக்க முடியும். அப்படி எடுத்து கொடுத்தால் அந்த முத்து பவழம் மாணிக்கங்களை அழகான ஆபரணங்களாக செய்து நாம் போட்டு மகிழலாம், அனுபவிக்கலாம். அதே போல இந்த ராமாயணமாகிற இந்த நூல் இந்த இதிகாசத்திற்குள்ளே எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் பெருமைகள் இதையெல்லாம் ஒரு ஆச்சாரியர் நன்கு எடுத்து அதை விளக்கினால்தான் நாம் அதை புரிந்து கொண்டு அனுபவிக்க முடியும். ஆகவே அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீ ராமாயண கிரந்தத்திற்கு பல மகனீயர்கள் அற்புதமான வியாக்கியானங்களை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே தனிச்சிறப்பு கொண்டவர் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை எனும் ஆச்சாரியர். ஆவணி மாசத்திலே ரோஹிணி நட்சத்திரத்திலே திருவவதாரம் செய்தார். அன்றொரு நாள் மதுராபட்டணத்திலே ஆவணி மாசத்திலே ரோஹிணி நட்சத்திரத்திலே கண்ணனம் பெருமான் தேவகி வசுதேவர்களுக்கு பிள்ளையாக திருவவதாரம் செய்தான். அந்த கண்ணனம் பெருமானும் ஒரு ஆச்சாரியனே, கீதாச்சாரியனாக இருந்து பகவத்கீதை என்னும் சாஸ்திரத்தை அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். ஆனா அந்த 700 ஸ்லோகங்களை கேட்டுக்கொண்ட அர்ஜுனன் நன்கு தத்துவ ஞானத்தை தெரிந்து கொண்டேன், பரமாத்மா நீயே என்று உணர்ந்து கொண்டேன், உன்னுடைய திருவடிகளே உபாயம் என்று சரணாகதி செய்தானான்னு பார்த்தா அப்படி செய்ததாக காணப்படவில்லை. ஏன், அந்த 700 ஸ்லோகங்களை நன்கு தெரிந்து கொண்டு பல பேரும் அந்த எம்பெருமானை பற்றினரான்னு பார்த்தா அப்படியும் காணப்படவில்லை. கலியுகத்திலே பகவத் ராமானுஜர் அவதரித்த பிற்பாடு இந்த பகவத்கீதைக்கு அற்புதமான பாஷ்யம் விளக்க உரை சாதித்தார். அந்த கீதா பாஷ்யத்தை துணையாக கொண்டால்தான் எம்பெருமான் அருளி செய்திருக்கிற இந்த பகவத்கீதைக்கே நன்கு பொருளை நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியும். ஆக கீதாச்சாரியனாக அந்த எம்பெருமான் அன்று துவாபர யுகத்திலே ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரத்திலே கண்ணனாக அவதரித்தான். அது நன்கு காரியகரமாக ஆகவில்லை. அந்த எம்பெருமானுடைய அவதாரம் பிரயோஜனப்படவில்லை. ஆகவே அந்த எம்பெருமானே மீண்டும் கலியுகத்திலே ஒரு ஆச்சாரியனாக அவதரிப்போம் என்று சங்கல்பித்தான். அதற்கேற்ப ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரத்திலே யாமுனாச்சாரியர் என்னும் ஒரு ஆச்சாரியருக்கு குமாரராக திருவதாரம் செய்தார். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுன சூனவே யத் கட்டாட்சைக லக்ஷ்யானாம் சுலப ஸ்ரீதர சதா. சுவாமி நம்பிள்ளை காலத்திலே யாமுனாச்சாரியர் என்னும் ஒரு ஆச்சாரியர் இருந்தார். அவருக்கு திருக்குமாரராகவே கண்ணனம்பெருமான் ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரத்திலே ஒரு ஜீவாத்மாவின் மூலமாக புத்திரராக அவதரித்தார். அந்த புத்திரருக்கே பெற்றோர்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் என்னும் திருநாமத்தை சாற்றினர். அந்த கிருஷ்ணன் என்னும் ஆச்சாரியரே பிற்பாடு பெரியவாச்சான் பிள்ளை என்று பிரசித்தமாக புகழப்பட்டார். அந்த பெரியவாச்சான் பிள்ளை நம் ஆச்சாரியருக்கு இருக்கிற பெருமைகள் எண்ணிறந்தவை. அவருக்கு ஈடாக மற்றொரு ஆச்சாரியரை குறிப்பிட முடியாது. வியாக்கியான சக்கரவர்த்தி என்று கொண்டாடப்படுகிறார். மேலும் பரம காருணிகர் என்றால் இவருடைய கருணை என்னும் அந்த குணத்திற்கு ஒரு வரம்பு கட்டவே முடியாது. அவர் எவ்வளவு அர்த்தங்களை அவருடைய ஆச்சாரியரான நம்பிள்ளையினிடத்திலிருந்து பெற்றாரோ அத்தனை அர்த்தங்களையும் இந்த உலகத்தவர்கள் இழக்கக்கூடாது என்பதற்காக அனைத்தையும் கிரந்தங்களாக இயற்றி அருளினார். திவ்ய பிரபந்தங்கள் 4000 பாசுரங்களுக்கும் அற்புதமான அர்த்தங்களை விளக்கும் விதத்திலே வியாக்கியானங்களை இயற்றி அருளினார். மேலே ரகசியத்ரயம் திருமந்திரம் துவயம் சரமஸ்லோகம் அதனுடைய விவரணமாக பல நூல்களை சாதித்தார். ஆளவந்தார் முதலான ஆச்சாரியர்கள் அருளி செய்திருக்கிற ஸ்தோத்திரங்கள் கத்தியங்கள் முதலான நூல்கள் இதற்கும் அற்புதமான வியாக்கியானத்தை சாதித்திருக்கிறார். மேலே இதிகாசங்கள் ஸ்ரீ ராமாயணமும் மகாபாரதமும் இந்த இரண்டத்திற்குள்ளே ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள் மணிமணியான அந்த ஸ்லோகங்களுக்கு அமைந்திருக்கிற ஆழ்ந்த அர்த்தங்கள் என்ன, எந்த அர்த்தங்களை நாம் தெரிந்து கொண்டு கடைபிடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா விவரித்திருக்கிறார். ஸ்ரீ ராமாயண பாரதாதி தனி ஸ்லோகம் என்னும் நூலை இயற்றி அருளி. இப்படி பேர் உபகாரங்களை செய்திருக்கிறோம் இந்த ஆச்சாரியர் பெரியவாச்சான் பிள்ளை எனும் இந்த ஆச்சாரியர். இவருடைய கட்டாட்சத்தை நாம் பெற்றால்தான் மேற்கொண்டு அந்த எம்பெருமான் நம்மை கட்டாட்சிப்பார். எம்பெருமான் நமக்கு மிகவும் நெருங்கினவராக ஆகிவிடுவாராம். யத் கட்டாட்சைக லக்ஷ்யானாம் சுலப ஸ்ரீதர சதா. ஸ்ரீதரனான அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை நாம் அனுபவிக்க முடியுமா, அவரை அணுக முடியுமான்னு கேட்டா மிகவும் சிரமம். அவரை நாம் சுலபமாக அடைய முடியாது. ஆனால் இந்த ஆச்சாரியர் பெரியவாச்சான் பிள்ளை எனும் இந்த ஆச்சாரியருடைய அருளை நாம் பெற்றோமையானால் பிற்பாடு அந்த ஸ்ரீதரனான எம்பெருமான் நமக்கு வசப்பட்டவனாக ஆகிவிடுவான், சுலபனாக ஆகிவிடுவான். அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை எளிய விதத்திலே எளிய முறையிலே நாம் அனுபவித்து தெரிந்து கொள்ளலாம். என்ன இந்த ஆச்சாரியர் இவருடைய கிரந்தங்களிலே அந்த எம்பெருமானுடைய பெருமையை ரொம்ப அழகாக விவரித்திருக்கிறார். ஆகவே இந்த ஆச்சாரியருடைய அருளை பெற்றால்தான் அந்த எம்பெருமானையே நாம் சுலபமாக அறிந்து அனுபவிக்க முடியும் என்று இவருடைய பெருமை அமைந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த ஆச்சாரியருடைய கிரந்தங்கள் அதிலே அமைந்திருக்கிற அந்த அர்த்தங்கள்ங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தவை. ஆகவே அந்த அர்த்தங்களுக்குள்ளே ஒன்னிரண்டு அர்த்தங்களை இப்பொழுது அனுபவிக்கலாம். ஸ்ரீ ராமாயண தனி ஸ்லோகம் என்னும் அற்புதமான நூலை சாதித்திருக்கிறார்னு பார்த்தோம். ஸ்ரீ ராமாயணத்திலே அமைந்திருக்கிற முக்கியமான ஸ்லோகங்கள் ரொம்ப மணிமணியான ஸ்லோகங்களை எடுத்து அதற்கு அமைந்திருக்கிற ஆச்சரியமான பொருள்கள் என்ன என்பதை அழகாக விளக்கியிருக்கிறார். இந்த ஸ்ரீ ராமாயணத்திலே முக்கியமான அர்த்தம் என்னன்னா விபீஷணாழ்வான் ராமபிரானிடத்திலே சரணாகதி செய்வது. விபீஷணாழ்வான் என்னும் அந்த ஒரு பக்தன் அடியவன் கிடைப்பானா என்றுதான் ராமபிரான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலத்தான் ராமபிரான் அயோத்தியில அவதரித்து அங்கிருந்து புறப்பட்டு வனவாசமாக அந்த காடுகளுக்குள்ளே எல்லாம் நுழைந்து மேற்கொண்டு லங்கை வரைக்கும் அவன் எழுந்தருளினது எதற்காகனா இந்த விபீஷணாழ்வான் என்னும் ஒரு அடியவனை பெற வேண்டும். இதையே வால்மீகி தெரிவிக்கும் பொழுது கிருதகிருத்தியஸ்ததாராமோ விஜ்வரஹ பிரமுமோதஹா என்று தெரிவிக்கிறார். இந்த விபீஷணாழ்வானை அடைவதற்கு முன்னாடி வரைக்கும் ராமபிரானுக்கு ஒரு தவிப்பு இருந்து கொண்டிருந்ததாம். ஜுவரம் இருந்தவர் போலே காணப்பட்டாராம். எப்பொழுது இந்த விபீஷணாழ்வான் வருவான் வருவான் என்றே எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அந்த விபீஷணாழ்வான் வந்த பிற்பாடு அவனை சேர்த்து கொண்ட பிற்பாடுதான் விஜ்வரஹா, இவருக்கு இருக்கிற அந்த தவிப்பு போனது, ஜுவரம் நீங்கியது. பிரமுமோதஹ என்றால் ரொம்ப ஆனந்தப்பட்டார், ரொம்ப மகிழ்ந்தார், மிகுந்த ஆனந்தத்தை கொண்டார் என்று தெரிவிக்கிறார். அப்ப இந்த விபீஷணாழ்வான எதிர்பார்த்து தான் ராமபிரான் இந்த அவதாரத்தையே செய்திருக்கிறார் என்றே பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். ராமபிரானாக அவதரித்து இந்த ராமாயண சரித்திரம் இவ்வளவும் எதை நமக்கு வலியுறுத்துகிறது, என்ன நமக்கு வெளிப்படுத்துகிறதுன்னா, எம்பெருமானை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த ராமனே பரமாத்மா என்பதை உணர்ந்து கொண்டு அந்த ராமனிடத்திலே சரணாகதி செய்ய வேண்டும். அதை நன்கு அனுஷ்டித்து காட்டினவன் யாருன்னா விபீஷணாழ்வான். ஸ்ரீ ராமாயணத்திலே தொடக்கத்திலிருந்தே பலரும் சரணாகதி செய்திருந்தாலும், ராமபிரானே சரணாகதி செய்திருந்தாலும், அங்கெல்லாம் இந்த சரணாகதிக்குண்டான அந்த தன்மைகள் பூரணமாக காணப்படவில்லை. விபீஷணாழ்வான் ராமபிரானை பற்றும் பொழுதே சக்கரவர்த்தி திருமகனுடைய அந்த பெருமைகளையெல்லாம் நன்கு வெளிப்படையாக கூறி அந்த எம்பெருமானை பற்றினார். தம்முடைய குற்றங்கள் தாழ்வுகள் என்ன என்பதையும் நன்கு கூறிக்கொண்டார். ஆகவே விபீஷணாழ்வானுடைய இந்த சரணாகதி என்பதுதான் பூரணமான சரணாகதி. இந்த சரணாகதியினுடைய பெருமையை வெளிப்படுத்துவதற்காகவே வேதங்கள் எல்லாம் ஸ்ரீ ராமாயணமாக பிறந்தது என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆக ஸ்ரீ ராமாயணத்தினுடைய முக்கியமான தாத்பரியம் என்ன, குறிக்கோள் இந்த ராமாயணத்திற்கு என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் பரமாத்மாவான அந்த ராமபிரான் அவரே சரண்யன், சரணாகதி செய்வதற்கு தகுந்தவன் சரண்யனாக இருக்கும் அந்த எம்பெருமான் ராமபிரான், அவரிடத்திலே நாம் சரணாகதி செய்ய வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே ஸ்ரீ ராமாயண கிரந்தம் அவதரித்தது. ஆக இந்த ஸ்ரீ ராமாயணத்திலே மிகவும் சாரமான பகுதி எது என்றால், அது விபீஷணாழ்வான் அந்த ராமபிரானை பற்றும் அந்த கட்டம், அந்த விபீஷண சரணாகதி கட்டம் இருக்கிறதே, அதுவே இந்த ஸ்ரீ ராமாயணத்திலே மிகவும் சாரமான பகுதி. எப்படி திருவாய்மொழி 1000 பாசுரங்களுக்குள்ளே முதல் 100 பாசுரங்கள் சாரம், அந்த முதல் 100 பாசுரங்களுக்குள்ளேயும் முதல் 10 பாசுரங்கள் சாரம், அந்த 10 பாசுரங்களுக்குள்ளே முதல் 3 பாசுரங்கள் மிகவும் சாரமான பாசுரங்கள், அவற்றிற்குள்ளே முதல் பாசுரம் மிகவும் சாரமான பாசுரம் என்று கூறப்படுகிறதோ, அதே போல இந்த ஸ்ரீ ராமாயணமாகிற இந்த பெரும் கிரந்தத்திற்குள்ளே சாரமான பகுதி விபீஷண சரணாகதி கட்டம். அதற்குள்ளேயும் சக்கரவர்த்தி திருமகனுடைய அந்த அபய பிரதான ஸ்லோகம், சரமஸ்லோகம் என்று புகழப்படுகிறது. அந்த எம்பெருமான் அபயம் அளிக்கிறான், இந்த விபீஷணாழ்வானுக்கு இனி பயம் வேண்டாம், நாம் அவனை அங்கீகரித்து விட்டோம் என்று தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த மணியான ஸ்லோகங்கள் அமைந்திருக்கிற அந்த பகுதிதான் மிகவும் சாரமானது. இந்த சாரமான பகுதிக்கு அபயப்பிரதான சாரம் என்று திருநாமமிட்டு ரொம்ப ஆச்சரியமான வியாக்கியானத்தை அருள் செய்திருக்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. மிகுந்த கருணையோடு இந்த கட்டத்தில் அமைந்திருக்கிற அந்த ஸ்லோகங்களுக்கெல்லாம் என்ன அர்த்தம், ஆழ்ந்த அர்த்தங்கள் என்ன என்பதை அழகுற விளக்கியிருக்கிறார். இதனுடைய தொடக்கத்திலேயே இந்த ராமாயணத்திற்கு சரணாகதிதான் முக்கியமான குறிக்கோள், லட்சியம், இந்த ராமாயணத்தினாலே நன்கு வெளிப்படுத்தப்படுவது சரணாகதி தர்மம் என்று ஏன் கூற வேண்டும் என்பதை பல பிரமாணங்களை கொண்டு அழகாக ஸ்தாபித்து விளக்கி அருள்கிறார். எதனாலே இந்த ராமாயணத்துல சரணாகதி தான் முக்கியமான பொருள் என்று தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆச்சரியமா தெரிவிக்கிறார். இந்த ராமாயணத்தை உபபிரம்மணம் என்று கொண்டாடுகிறோம். வால்மீகி மகரிஷியே தெரிவிக்கிறார், வேதோப பிரம்மணார்த்தாய தாவத் கிராஹயத பிரபுஹு என்று வால்மீகி ராமாயணத்திலேயே ஸ்லோகம். வேதோ உபபிரம்மணார்த்தாய என்றால் வேதங்களிலே கூறப்படும் அந்த பொருள்களையெல்லாம் நன்கு விவரிப்பதற்காக இந்த ஸ்ரீ ராமாயணம் என்னும் கிரந்தத்தை இயற்றியருளியிருக்கிறார் வால்மீகி மகரிஷி. அப்படி இயற்றின இந்த கிரந்தத்தை நாடு முழுவதிலும் சென்று பிரச்சாரம் பண்ண வேண்டுமே, அதற்காக லவகுச்சர்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடத்திலே இந்த கைங்கரியத்தை ஒப்படைத்தார் என்று தெரிவிக்கிறார். அப்போ இந்த வால்மீகியினுடைய இந்த ராமாயணம் என்பது வேதத்தினுடைய உபபிரம்மணம். வேதத்தினுடைய உபபிரம்மணம் என்று கூறினால், அப்ப வேதத்தில இருக்கிற அந்த அர்த்தங்கள் எல்லாம் இந்த உபபிரம்மணத்திலையும் நன்கு விவரிக்கப்பட்டிருக்க வேண்டும். வேதத்திற்கு எது முக்கியமான தாத்பரியமோ எது குறிக்கோளோ அதே விஷயத்தையே இந்த ஸ்ரீ ராமாயணமும் பேச வேண்டும். அப்படி இரண்டுத்திலையும் பேசப்பட்டிருக்கிறதா, ஒற்றுமைகள் அமைந்திருக்கின்றனவா என்று விசாரித்து இவ்விடத்திலே சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை அற்புதமா விவரிக்கிறார். வேதங்களிலே எம்பெருமானுடைய பரத்வம் நன்கு பேசப்பட்டிருக்கிறது. எம்பெருமானே பரமாத்மா, அகில ஜெகத்தையும் அந்த எம்பெருமானே நிர்வகிக்கிறான், அவரே இந்த ஜெகத்தை படைக்கிறான். அத்யசம்பூத பிருத்திவ்யை ரசாஷ்ச விஸ்வகர்மண சமவர்த்ததாதி என்று அந்த புருஷ சூக்தம் தெரிவிக்கிறது. எம்பெருமானே இந்த ஜெகத்தை எல்லாம் படைக்கிறான், பஞ்சபூதங்கள் எல்லாத்தையும் எம்பெருமானே சிருஷ்டிக்கிறான், எல்லாத்திற்குள்ளையும் அந்தரியாமையாக தானே நிறைந்து இரு காணப்படுகிறான். ஆக அந்த எம்பெருமானே அகில ஜெகத்திற்கும் சுவாமி காரணமாக இருக்கிறார் பரமாத்மா என்று தெரிவித்தது. மேலே இந்த எம்பெருமானே இந்த உலகத்தவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக கீழே அவதாரங்களை செய்கிறான், அஜாயமானோ பகுதா விஜாயதே என்று தெரிவித்தது. எம்பெருமான் கர்மத்தினாலே பிறப்பதில்லை, அவனுக்கு கர்மமே கிடையாது. ஆக அவனுக்கு பிறப்பு இறப்பு என்கின்ற அந்த மாறுபாடுகளே கிடையாது. அதைத்தான் அஜாயமானஹா என்று தெரிவித்தது. பிறப்பே இல்லாதவன் அந்த எம்பெருமான். ஆனால் இந்த உலகத்தவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக பகுதா விஜாயதே, என்னென்ன யோனியமாய் பிறந்தாய் என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறாரே, எத்தனையோ அவதாரங்களை அந்த எம்பெருமான் எடுக்கிறான். மேலே இப்படி அவதரிக்கும் பொழுது என்ன பிரயோஜனத்திற்காக எம்பெருமான் அவதரிக்கிறான் என்று அதையும் வேதமே தெரிவிக்கிறது. யோ தேவேபிய ஆதபதி யோ தேவானாம் புரோஹிதா, தேவர்களை காக்க வேண்டும் என்பதற்காக அசுரர்களையெல்லாம் அழிக்கிறான், அவர்களையெல்லாம் தப்பிக்கும்படி செய்கிறான், அவர்களுக்கு வருத்தத்தை கொடுக்கிறான், நிறைய தண்டனைகளை கொடுக்கிறான், தேவர்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்கிறான். அப்போ சாது பரித்ராணம், நல்லோர்களை காத்தல், துஷ்கிருத் விநாசனம், தீயவர்களை அழித்தல், தர்ம சம்ஸ்தாபனம், வேதங்களினாலே கூறப்பட்டிருக்கிற அந்த செயல்கள், இதுவே அனைவருக்கும் நன்மையை கொடுக்கும் என்று அந்த தர்மத்தை நிலைநாட்டுகிறான். ஆக அவதாரங்களுக்கு உண்டான பிரயோஜனத்தையும் வேதங்கள் தெரிவிக்கின்றன. அப்ப வேதங்கள் எம்பெருமானுடைய பெருமையை நன்கு பேசுகிறது. அந்த எம்பெருமானே பரம ஆத்மா, அவரே இந்த உலகத்திலே பல அவதாரங்களை எடுக்கிறார். எடுக்கும் சமயத்திலே அந்த அவதாரங்கள் மூலமாக நல்லோர்களை காக்கிறார், தீயவர்களை அழிக்கிறார், தர்மத்தை நன்கு நிலைநாட்டுகிறார். இதே அர்த்தங்கள் ஸ்ரீ ராமாயணத்திலே நமக்கு உபதேசிக்கப்படுகிறதா? ஸ்ரீ ராமாயணத்திலையும் இதே அர்த்தங்கள் விளக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டுக்கொண்டு ஆச்சரியமா சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார். வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹா பவான் நாராயணோ தேவஹா ஸ்ரீமான் சக்ராயுதோ விபுஹு அர்த்தித்தோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹா என்று இந்த பிரமாணங்களை எல்லாம் எடுத்து ஆச்சரியமா தெரிவிக்கிறார். வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா, ராமபிரான் ராவணனை அழித்த பிற்பாடு மண்டோதரி, ராவணனுடைய பத்தினி மண்டோதரி அவ்விடத்திலே வந்து அந்த ராமபிரானுடைய அழகையெல்லாம் சேவித்து வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹா, எம்பெருமானே உம்மை அறிந்து கொண்டு விட்டேன், நீரே பரமாத்மா, பரமபதத்திலே எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீமன் நாராயணனே இந்த இடத்துல இப்பொழுது ராவணாக சேவை சாதிக்கிறீர் என்று அந்த மண்டோதரி தெரிவிக்கிறாள். வியக்தமேஷ மகாயோகி பரமாத்மா. இதை போலவே தேவர்கள் எல்லோரும் அந்த எம்பெருமானை குறித்து ராமபிரானை குறித்து தெரிவிக்கிறார்கள். பவான் நாராயணோ தேவஹா ஸ்ரீமான் சக்ராயுதோ விபுஹு, திருக்கைகளிலே திவ்யமான ஆயுதங்கள் திருச்சக்கரம் சங்கு முதலான ஆயுதங்களை பற்றிக்கொண்டு பெரிய பிராட்டி மகாலட்சுமி கேழ்வனாக பரமபதத்தில் எழுந்தருளிருக்கும் அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன், அவரே தற்பொழுது சக்கரவர்த்தி திருமகனாக ஸ்ரீ ராமபிரானாக அவதரித்திருக்கிறார், இங்கே சேவை சாதிக்கிறார் என்று இந்த தேவர்கள் எல்லோரும் தெரிவிக்கிறார்கள். ஆகவே இந்த ஸ்ரீ ராமாயணத்திலே அந்த ராமபிரானே பரமாத்மா என்று நன்கு உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி வேதங்களிலே அந்த பரமாத்மாவினுடைய பெருமை, அவரே பரதத்துவம் என்று பேசப்பட்டிருக்கிறதோ, அதே போல இந்த ஸ்ரீ ராமாயணத்திலேயும் ராமபிரானுடைய அந்த பெருமை, அவரே இந்த ஜகத்துக்கெல்லாம் சுவாமி பரமாத்மா என்று நன்கு உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. மேலே இந்த ஸ்ரீ ராமாயணத்திலேயே தேவர்களினுடைய பிரார்த்தனையினாலே தான் பரமபதநாதனான அந்த எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்தார் என்றும் அந்த விஷயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அர்த்தித்தோ மானுஷே லோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனஹா, தேவர்கள் எல்லோரும் ராவணனுடைய அந்த கொடுமையை தாங்க மாட்டாமல் திருப்பார்கடலிலே சயனித்துக் கொண்டிருக்கும் விஷ்ணு மிகவும் தொன்மையானவர், நித்தியமானவர், அந்த எம்பெருமானிடத்திலே போய் சரணாகதி செய்தனர். அந்த சரணாகதியை ஏற்றுக்கொண்டு எம்பெருமான் கீழே தசரதனுக்கு பிள்ளையாக சக்கரவர்த்தி திருமகனாக அவதரித்தார் என்ன இந்த விஷயம் ஸ்ரீ ராமாயணத்திலே நன்கு கூறப்பட்டிருக்கிறது. ஆக வேதங்களெல்லாம் எப்படி அந்த எம்பெருமான் அஜாயமானோ பகுதா விஜாயதே என்று எம்பெருமானுடைய பெருமையை தெரிவித்ததோ, அதே போல ஸ்ரீ ராமாயணமும் அந்த எம்பெருமான் இந்த உலகத்தில் இருக்கும் அடியவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காகவே ராம்பிரானாக அவதரித்தார் என்னும் இந்த விஷயத்தை கூறுகிறது. மேலே அவதார பிரயோஜனம், துஷ்கிருத்துகளை அழிப்பது, நல்லோர்களை காப்பது, தர்ம சம்ஸ்தாபனம் என்னும் இந்த விஷயமும் ஸ்ரீ ராமாயணத்திலே நன்கு பேசப்பட்டிருக்கிறது, கூறப்பட்டிருக்கிறது. எம்பெருமானுடைய ரக்ஷணம் என்பதே இரண்டு விதமாக அமைந்திருக்கிறது. சாதுக்களை ரட்சிக்கிறார்னு பார்க்கிறோம். இந்த ரக்ஷணம் காத்தல் என்பதே இரண்டு விதமாக காணப்படுகிறது. அதை அழக ஆச்சாரியர் இவ்விடத்தில் விளக்குகிறார். சாமானிய ரக்ஷணம், அதே போல விசேஷ ரக்ஷணம். தேவர்கள் எல்லோரும் சரணாகதி செய்தனர். எதை குறித்து சரணாகதி செய்தனர்னா, ராவணன் அழிய வேண்டும், தங்களுக்கு இருக்கிற கஷ்டம் போக வேண்டும், தங்களுக்கு அந்த ராஜ்யம் மீண்டும் கிடைக்க வேண்டும், இதை குறித்து தானே இவர்கள்லாம் சரணாகதி செய்தனர். அப்ப அவர்கள் பிராணிகளுக்கு வேண்டி அந்த பயனை கொடுத்து விட்டால் அது சாமானிய ரக்ஷணம். விஸ்வாமித்திரர் யாக சம்ரக்ஷணத்திற்காக ராமபிரானை பிரார்த்தித்து கொண்டு அழைத்து சென்றார். யாகத்தை நன்கு நிறைவேற்றுமா போலே ராமபிரானும் ரட்சித்து கொடுத்தார். அப்ப இது சாமானிய ரக்ஷணம். விசேஷ ரக்ஷணம் என்றால் இந்த சம்சாரத்திலே மீண்டும் மீண்டும் பிறத்தலாகிற இந்த கஷ்டம், இந்த கஷ்டத்தையே போக்கி சம்சார சம்பந்தத்தையே நீக்கி உயர்ந்த பரமபத அனுபவமாகிற அந்த மோக்ஷ சுகம், அந்த ஆனந்தத்தை கொடுத்தால் அது விசேஷ ரக்ஷணம். ஜடாயுவிற்கு அந்த பரமபத அனுபவத்தையே கொடுத்தார், சபரிக்கு கொடுத்தார், அயோத்திவாசி ஜனங்கள் அத்தனை பேருக்கும் கொடுத்தாரே. கற்பாரி ராமபிரானை எல்லால் மத்தும் கற்பரோ, புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்னின்னியே, நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முத்தவும், நற்பாலுக்கு இத்தனன் நான்முகனார் பெத்த நாட்டுளே என்று நம்மாழ்வார் கொண்டாடுகிறார். அப்ப அயோத்தியில இருக்கிற அத்தனை புல் பூண்டு முதலான ஜீவராசிகளையும் சக்கரவர்த்தி திருமணான அந்த எம்பெருமான் உயர்ந்த அந்த லோகத்திற்கு அழைத்து கொண்டு போயிருக்கிறார். அந்த உயர்ந்த அனுபவத்தையே பெற்றுக் கொடுத்திருக்கிறார்னா அப்ப இது விசேஷ ரக்ஷணம் என்று பார்க்கலாம். மேலே துஷ்கிருத் விநாசனம் என்றால் தீயவர்களை அழித்து உலகத்தை ரட்சித்தல், உலகத்திற்கு நன்மையை செய்தல். எத்தனையோ அரக்கர்களை ராமபிரான் முடிக்கவில்லையா? தாடகை, சுபாகு, மாரீச்சன், கரண், தூஷணன், இன்னும் எத்தனையோ அரக்கர்கள், ராவணன், கும்பகர்ணன் முதலான ஆயிரம் ஆயிரமான அரக்கர்களையும் ராமபிரான் அழித்து இந்த உலகத்திற்கே நன்மையை செய்திருக்கிறார். ஆக துஷ்கிருத் விநாசனம் என்னும் அந்த விஷயமும் இந்த ஸ்ரீ ராமாயணத்திலே நன்கு கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு மேலே தர்ம சம்ஸ்தாபனம், வேதங்களினாலே கூறப்படுகிற செயல்கள் என்னமோ அதுதான் தர்மம். அந்த தர்மத்தை நன்கு நிலைநாட்டுதல். ராமபிரான் தான் ராஜ்யம் புரிந்த அந்த சமயத்திலே அனைவரையும் அவரவர்களுடைய அந்த தர்மத்திலே ஊற்றமுடையவர்களாக செய்தானாம். ஸ்வே ஸ்வே தர்மே நியோக்ஷியதி என்று ராமாயணமே தெரிவிக்கிறது. ராமபிரானுடைய அந்த ராஜ்யத்திலே அவரவர் தங்கள் தங்கள் வர்ணாசிரம தர்மங்களை நன்கு கடைபிடித்தனர். யாருமே அந்த தர்ம காரியங்களை விட்டு விலகாமல் இருந்தனர். அதனாலே தர்மத்திற்கு வாட்டமே இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த அனைவரையும் நன்கு தர்மத்தை அனுஷ்டிப்பவர்களாக ராமபிரான் செய்திருக்கிறான். அப்ப தர்ம சம்ஸ்தாபனம் அது நன்கு ஸ்ரீ ராமாயணத்திலே கூறப்பட்டிருக்கிறது. இது சாமானிய தர்மங்களை நிலைநாட்டல். ஆனா விசேஷ தர்மம் சக்கரவர்த்தி திருமகன் தானே சித்த தர்மமாக இருக்கிறான் அல்லவா? இத்தனை கர்மங்கள் வேதங்களிலே கூறப்பட்டிருக்கிற இந்த எல்லா விஷயங்களையும் நன்கு அனுஷ்டித்தால் அதனாலே திருப்தி அடைபவன் யாரு? அந்த பரமாத்மா. அவருடைய ஆனந்தத்தினாலதான் இந்த சம்சாரமாகிற சாகரத்தை கடந்து உயர்ந்த பரமபத அனுபவத்தை பெற முடியும். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானிடத்திலே சரணாகதி செய்வது என்னும் அந்த விஷயத்தையும் இந்த ஸ்ரீ ராமாயணம் நன்கு குறிப்பிடுகிறதே. சுக்ரீவம் சரணம் கதா என்று ராமபிரான் அந்த சுக்ரீவனை சரணமடைகிறான். சுக்ரீவா, என்னை நீ ஏற்றுக்கொண்டு எனக்கு நண்பனாக இருந்து மேற்கொண்டு எனக்கு உதவி புரி என்று ராமபிரானே சரணாகதி தர்மத்தை அனுஷ்டித்து காட்டுகிறான். சமுத்திரம் ராகவோ ராஜா சரணம் கந்தும் அருகதி என்று சமுத்திர ராஜனிடத்திலையும் ராமபிரான் சரணாகதி செய்து, சமுத்திரமே, நீ எப்படியாவது வழிவிட்டால்தான் மேற்கொண்டு லங்கைக்கு சென்று சீதா பிராட்டியை நாம் பெற முடியும் என்று தெரிவிக்கிறான். அப்போ அந்த சரணாகதி தர்மத்தை தாமே அனுஷ்டித்து காட்டியிருக்கிறான். அப்ப எவ்வளவு விசேஷ தர்மத்தையும் நன்கு ஸ்தாபித்தான், நிலைநாட்டி காட்டினான் சக்கரவர்த்தி திருமகன். ஆக இந்த ஸ்ரீ ராமாயணத்தினாலே இந்த எல்லா விஷயங்களும் பேசப்பட்டிருப்பதினாலே வேதத்திற்கு உபபிரமணமாக இந்த ஸ்ரீ ராமாயணம் நன்கு பொருத்தமாக அமைந்திருக்கிறது என்று முதலிலே நிலைநாட்டினார். மேலே இந்த ஸ்ரீ ராமாயணமாகிற உபபிரமணத்திலிருந்து நாம் எதை முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும்? இந்த ஸ்ரீ ராமாயண கிரந்தத்திற்கு முக்கியமான பிரமேயம் என்ன என்பதை அழகா விவரிக்கிறார். ராமாயணத்தில் எவ்வளவோ அர்த்தங்கள் விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ ராமபிரானுடைய கல்யாண குணங்கள் நன்கு பேசப்பட்டிருக்கிறது. ராமபிரானுடைய திருமேனி அழகு அதுவும் நன்கு விவரிக்கப்பட்டிருக்கிறது. ரிஷிகள் எல்லோரும் எப்படி தர்மங்களை அனுஷ்டித்தார்கள் என்று அதுவும் கூறப்பட்டிருக்கிறது என்று பல விஷயங்கள் இதிலே அமைந்திருக்கிறது. அப்ப இதிலிருந்து நாம் முக்கியமா எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? எதற்காக இந்த உபபிரமணத்தை வால்மீகி மகரிஷி இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார் என்று அந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு வேதாந்தங்களிலே முக்கியமான எந்த விஷயம் பேசப்பட்டிருக்கிறதோ, வேதாந்தங்கள் மூலமாக நாம் எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதே விஷயம்தான் இந்த ஸ்ரீ ராமாயணத்திலையும் கூறப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கிறார். வேதாந்தங்களிலே ஞாச இத்யாகுர் மணிஷினோ பிரம்மாணம் தஸ்மான் ஞாசமேஷாம் தபசாம் அதிரிக்தமாகுஹு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஞாசம் என்றால் பிரம்மமாகிற அந்த பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் அவருடைய திருவடிகளையே உபாயமாக பற்றி, என்னிடத்திலே பொறுப்பில்லை பரமில்லை, அனைத்து பரத்தையும் உம்மிடத்திலே சமர்ப்பித்து விட்டேன் என்று இருத்தல். பரமில்லை பொறுப்பில்லைன்னா இனி இந்த ஜீவாத்மாவாகிற நான் இந்த சம்சாரத்தை கழித்து கொண்டு பகவானே உன்னை அடைந்து அனுபவிக்க வேண்டும் என்னும் அந்த பொறுப்பு, இதை செய்வதற்கு பொறுப்பு என்னிடத்திலே இல்லை. ஏன்னா என்னால முடியாது, இந்த சம்சாரத்தை கடப்பது என்பது என்னாலே முடியாது. அடியேனோ உம்முடைய சொத்தாக இருக்கிறேன். ஆக எம்பெருமானே, நீரே உம்முடைய சொத்தான இந்த ஜீவாத்மாவை உம்மிடத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த பொறுப்பு உம்முடையது என்று, இந்த பொறுப்பு அவனுடையது என்று அந்த தெளிவு இருக்கிறதே, இதுதான் சரணாகதி. அப்ப இதையே ஞாசம், இந்த ஜீவாத்மா அந்த எம்பெருமானுடைய உடைமை என்று தெரிந்து கொண்டு அதனாலே எந்த முயற்சியும் செய்து அந்த எம்பெருமானை அடைவது என்பது நமக்கு தகாது. ஆகவே எம்பெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும், கைங்கரியம் செய்ய வேண்டும், இதுவே நமக்கு தகுந்தது என்று தெரிந்து கொண்டு கைங்கரியத்திலே ஊற்றமுடையனாக இருக்க வேண்டும். இதுதான் ஞாசம்ங்கிற அந்த சரணாகதி தெரிவிக்கிறது. அப்போ இந்த சம்சாரத்தை கடக்க வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமான உபாயமாக இருப்பவர் அந்த எம்பெருமான் தானே தவிர நாம் செய்கின்ற தர்மங்களோ காரியங்களோ அல்ல. இப்ப இந்த பொறுப்பு என்னுடையதல்ல, நான் எம்பெருமானுடைய சொத்து. இந்த அடியவனான இந்த ஜீவாத்மாவை எம்பெருமான் தானே தம்மிடத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்னும் இந்த தெளிவு, இதையே ஞாசம்னு வேதாந்தங்கள் தெரிவித்தது. இதே விஷயம்தான் இந்த வால்மீகி மகரிஷியினுடைய ஸ்ரீ ராமாயணம் என்னும் இந்த உபபிரமணத்திலையும் கூறப்பட்டிருக்கிறது. அப்படி ஏன் கொள்ள வேண்டும்? ஸ்ரீ ராமாயணத்திலேயும் இந்த சரணாகதி என்னும் இந்த விஷயமே கூறப்பட்டிருக்கிறது என்று ஏன் கூற வேண்டும்? ஸ்ரீ ராமாயணத்துல எவ்வளவோ விஷயங்கள் பேசப்பட்டிருக்கிறதே என்று கூறினால், அல்ல, எவ்வளவோ விஷயங்கள் பேசப்பட்டிருப்பது உண்மைதான், ஆனால் அது எல்லாமே எதற்காக பேசப்பட்டிருக்கிறதுன்னா, முக்கியமாக இந்த சரணாகதி தர்மம் ஞாசம், சக்கரவர்த்தி திருமகன் அவருடைய திருவடிகளே உபாயம், அந்த திருவடிகளை பற்றினால்தான் இந்த சம்சாரத்தை கடக்க முடியும் என்னும் அந்த விஷயமே இந்த ஸ்ரீ ராமாயணத்தினுடைய முக்கியமான குறிக்கோள். இந்த விஷயத்தை புரிய வைப்பதற்காகத்தான் பாலகாண்டத்திலிருந்து எவ்வளவோ விஷயங்கள் இந்த ஸ்ரீ ராமாயணத்தில் கூறப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு இப்ப பாலகாண்டத்திலே தொடக்கத்திலேயே எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் நன்கு பேசப்பட்டிருக்கிறது. கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்யவாக்கியோ திருடபிரதஹா என்று தொடங்கி எம்பெருமானிடத்துல பல கல்யாண குணங்கள் அமைந்திருக்கிறதே, ராமபிரானிடத்துல இத்தனை குணங்களும் அமைந்திருக்கிறது என்று கூறப்பட்டிருக்கிறது. இப்போ சக்கரவர்த்தி திருமகன் இத்தனை குணங்களோடு கூடியிருப்பவன் என்று ஏன் அந்த இடத்துல தெரிவிக்கப்பட்டதுன்னா, ஒருத்தரை நாம் சரணாகதி செய்து பற்ற வேண்டும் என்றால் அவரிடத்துல எல்லா கல்யாண குணங்களும் இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் தொடக்கத்திலேயே அந்த எம்பெருமான் கல்யாண குணங்களோடு கூடியிருப்பவன் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக சரணாகதி என்னும் அந்த விஷயத்தை தெரிவிப்பதற்காகத்தான் இராமாயணத்தில பல பல விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது. மேலும் இப்பொழுதுதான் பார்த்தோம், ஸ்ரீ ராமாயணத்திலே ராமபிரானே பரமாத்மா என்று நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அந்த பரமாத்மா தேவர்களுடைய அந்த சரணாகதியை ஏற்றுக்கொண்டு உலகத்தவர்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக கீழே அவதரித்தார் என்னும் விஷயமும் கூறப்பட்டிருக்கிறது. சாதுக்களை ரட்சித்தார், அதுவும் சாமானிய ரட்சணம் விசேஷ ரட்சணம் என்னும் இரண்டாக பார்த்தோம். அதே போல தர்ம சம்ஸ்தாபனம் செய்தார் என்பதையும் பார்த்தோம். துஷ்கிருத் விநாசனம், தீயவர்களை அழித்தார் என்றும் பார்த்தோம். அப்ப இந்த பண்புகள், இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன தெரிவிக்கிறதுன்னா, சர்வ ரக்ஷகன் ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே, அந்த ராமபிரான் அவரே பரமாத்மா, அவரே நல்லோர்களை காக்கிறார், தீயவர்களை அழிக்கிறார், தர்மத்தை நிலைநாட்டுகிறார்னா, அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு அடையாளமாக இருந்து ராமபிரானே சரண்யன், பற்ற தகுந்தவன் அந்த ராமபிரானே என்றதான் நமக்கு உணர்த்துகிறது. ஆக ராமாயணத்துல இத்தனை விஷயங்கள் கூறப்பட்டிருந்தாலும் இதன் மூலமாக நமக்கு என்ன உணர்த்தப்படுகிறதுன்னா, இப்படி எல்லா கல்யாண குணங்கள் நற்பண்புகள் இது எல்லாத்தோடும் கூடியிருக்கிற அந்த ராமபிரானை உடனே பற்ற வேண்டாமா? சடக்கென அந்த ராமபிரானுடைய திருவடிகளில் விழுந்து சரணாகதி செய்ய வேண்டாமா? அந்த ராமபிரானே நமக்கெல்லாம் ஒரே சரண்யனாக இருக்கிறான் என்னும் இந்த விஷயத்தையே ஸ்ரீ ராமாயணம் நன்கு விவரித்திருக்கிறது. ஆக ஸ்ரீ ராமாயணத்தினுடைய முக்கிய குறிக்கோள் எதுன்னா, அது சரணாகதி. ஆக அந்த விஷயத்தை தான் யுத்த காண்டத்திலே விபீஷணாழ்வான் ராமபிரானிடத்திலே சரணாகதி செய்து அந்த ராமபிரானே நமக்கு ஒரே புகழ் என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறான். ஆக சரண்யனாக அந்த ராமபிரான் இருக்கிறான், அவனிடத்திலே சரணாகதனாக நாம் எத்தனை பேரும் சரணாகதி செய்ய வேண்டும். இந்த சரணாகதனுக்குன்னு சில தன்மைகள் இருக்க வேண்டும். அந்த தன்மைகளையும் இந்த ஸ்ரீ ராமாயணத்திலேயே நாம் நன்கு கண்டு தெரிந்து கொள்ளலாம். அதே போல சரண்யன் பற்ற தகுந்தவனான அந்த எம்பெருமானுக்கும் பல கல்யாண குணங்கள் இருக்க வேண்டும். அடியவர்களிடத்திலே அன்போடு இருக்க வேண்டும். அந்த அடியவர்களை முன்னிட்டு கொண்டே மற்றொரு அடியவனை எம்பெருமான் அங்கீகரிக்கிறாராம். இந்த விபீஷண சரணாகதி கட்டத்திலே என்ன விஷயம் தெரிவிக்கப்படுகிறது என்பதையும் சுருக்கமா இந்த அவதாரிக்கையிலேயே பெரியவாச்சான் பிள்ளை அற்புதமா தெரிவிக்கிறார். சரண்யனுக்கு சரணாகத ரக்ஷணத்தில் உண்டான நிர்பந்தத்தையும், சரண்யன் பற்ற தகுந்தவன் என்பவர் எப்படி இருக்க வேண்டும்னா, சரணாகதி என்று ஒருத்தர் வந்துவிட்டால் அவரை எந்த காரணத்தின் கொண்டும் கைவிடவே கூடாது என்னும் அந்த பண்பு அது சரண்யனிடத்திலே இருக்க வேண்டும். அதுதான் சரணாகத ரக்ஷணத்தில் உண்டான நிர்பந்தம். இந்த சரணாகதி செய்தவன் என்னிடத்திலே வந்தவன நான் ஒரு காலம் கைவிட மாட்டேன் என்று ராமபிரான் தெரிவித்தார் அல்லவா. மித்ர பாவேன சம்பிராப்தம் ந தியஜேயம் கதஞ்சன என்று தெரிவித்தாரே, இந்த தன்மையை நன்கு வெளிப்படுத்துகிறார் ராமபிரான். மேலே ஆசிரித பராதீனாயிருக்கும் இந்த அடியவனை ஏற்கும் பொழுது மற்ற அடியவர்களை முன்னிட்டு கொண்டே ஏற்கிறான். விபீஷணாழ்வான அங்கீகரிக்கும் பொழுதும் ஆனயேனம் ஹரிஸ்ரேஷ்ட தத்தமஸ்யாபயம் மயா என்று தெரிவிக்கிறார். நான் அந்த விபீஷணாழ்வானுக்கு அபயம் கொடுத்து விட்டேன், ஆனாலும் அவனை நான் நேரே அங்கீகரிக்க மாட்டேன். சுக்ரீவா, நீ போய் அவனை அழைத்துக் கொண்டு வா. வானரங்களே, நீங்கள் அத்தனை பேரும் அந்த விபீஷணனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று தெரிவிக்கிறார். அப்போ அடியவர்களை முன்னிட்டு கொண்டு அடியவர்கள் மூலமாகத்தான் மற்றொரு அடியவனை எம்பெருமான் அங்கீகரிக்கிறான் என்னும் இந்த விஷயமும் இதிலே தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தத்விஷயத்திலே ஆசிரித்தருடைய பரிவையும், ஆசிரித்தர்கள் அடியவர்கள், அந்த எம்பெருமானிடத்திலே எவ்வளவு காதல் கொண்டிருப்பவர்கள் இந்த அடியவர்கள், எம்பெருமானிடத்திலே மிகுந்த பரிவுடையவர்கள், அதனால எம்பெருமானுக்கு என் வருகிறதோ என்று அஞ்சி மங்களாசாசனம் செய்பவர்களாக இந்த ஆசிரித்தர்கள் அடியவர்கள் இருப்பார்கள் என்னும் இந்த விஷயமும் இந்த விபீஷண சரணாகதி கட்டத்திலே ரொம்ப அழகாக விரிக்கப்பட்டிருக்கிறது. விபீஷணனை சேர்த்துக் கொள்ளக்கூடாதுன்னு இந்த சுக்ரீவன் முதலான வானரங்கள் எல்லாம் அவ்வளவு வாதங்களை செய்தனரே, எதற்காக செய்தனர்னா, ராமபிரானுடைய அழகிலே மயங்கி அந்த ராமபிரானுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, ராமபிரானிடத்துல எல்லை கடந்த காதல் அன்பு, அதனாலே அவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதே. இந்த விபீஷணன் எதிர்கட்சியிலிருந்து வந்திருக்கிறான், அரக்கர் கோஷ்டியிலிருந்து வந்திருக்கிறான், அதுவும் சீதையை பிரித்த ராவணன் அவனுடைய தம்பியாக இருக்கிறான். ஆகவே இவனாலே ராமபிரானுக்கு என்ன ஆபத்து வந்து விடுமோ என்று அஞ்சிதானே அவனை சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்று வாதம் செய்தனர். அப்போ அடியவர்கள்லாம் அந்த எம்பெருமானிடத்துல அவ்வளவு பரிவுடையவர்கள், எம்பெருமானும் அந்த அடியவர்களிடத்திலே அத்தனை அன்புடையவனாக இருக்கிறான். அதனாலத்தான் அந்த அடியவர்களை முன்னிட்டு கொண்டே அவர்கள் மூலமாகத்தான் மற்றொரு அடியவனையே அங்கீகரிக்கிறான். ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த விபீஷண சரணாகதி கட்டத்திலே ரொம்ப அழகாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. மேலே இந்த சரணாகதிக்கு அங்கமான ஸ்வபாவங்களையும் பிரதிபாதியா நின்று கொண்டு, சரணாகதி என்று கூறினாலே அதற்காக சில தன்மைகள் வேண்டாமா? யார் வேண்டுமானாலும் சரணாகதி செய்யலாம்னா, இந்த சரணாகதி செய்வதற்கு ஆகிஞ்சன்யம் அனன்யகதித்வம் என்னும் அந்த இரண்டு தன்மை ரொம்ப அவசியம். ஆகிஞ்சன்யம்னா என்னிடத்திலே கை முதல் வேறு ஒன்று இல்லை, செல்வதற்கு வேறு கதி இல்லை, புகழ் இல்லை, அதே போல என்னிடத்துல கை முதலும் இல்லை, இந்த இரண்டும் இல்லைன்னு கூறுவதுதான் ஆகிஞ்சன்யம் அனன்ய கதித்வம். எனக்கு வேறு கதி இல்லைன்னா அனன்ய கதி, என்னிடத்திலே வேறு வழி இல்லை, வேறு கைமுதல் இல்லைன்னா ஆகிஞ்சன்யம். இப்ப விபீஷணாழ்வான் தம்முடைய தன்மைகளையெல்லாம் கூறிக்கொண்டு, நான் மிகுந்த பாபம் செய்தவன், எனக்கு வேறு புகழே இல்லை, ராமபிரானே சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம் என்றெல்லாம் தெரிவித்து, தம்முடைய குற்றங்களையெல்லாம் தெரிவித்துக் கொண்டு ராமபிரானுடைய குணங்களையெல்லாம் நன்கு கூறி அந்த ராமபிரானிடத்திலே சரணாகதி செய்திருக்கிறார். ஆக சரணாகதிக்குன்னு தேவையான அந்த தன்மைகள் அதெல்லாம் நன்கு அமைந்திருக்கிறது, நன்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த ஸ்ரீ ராமாயண கட்டத்திலே. ஆகவே இந்த சரணாகதியே இந்த ஸ்ரீ ராமாயணத்திற்கு முக்கியமான பிரமேயம். ஸ்ரீ ராமாயணத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, சரண்யன் ராமபிரான் அவனுடைய திருவடிகளிலே சரணாகதி செய்வது ஒன்றே அந்த ராமபிரானுடைய சந்தோஷத்திற்கு முக்கியமான உயர்ந்த வழியாக அமைந்திருக்கிறது. அப்படி சரணாகதி செய்யும் பொழுதும் அந்த எம்பெருமானுடைய அடியவர்களை முன்னிட்டு கொண்டு அவர்கள் மூலமாகத்தான் அந்த எம்பெருமானை பற்ற வேண்டும். அந்த எம்பெருமானும் இந்த அடியவர்கள் மூலமாகவே இந்த சரணாகதனை ரட்சிக்கிறான் என்னும் இந்த விஷயமெல்லாம் இந்த விபீஷண சரணாகதி கட்டத்திலே நன்கு அழகாக விளக்கப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அற்புதமா எடுத்து விவரித்திருக்கிறார். இதற்கு மேலே ஒவ்வொரு ஸ்லோகங்களுக்கும் அற்புதமான வியாக்கியானங்களை எல்லாம் சாதித்திருக்கிறார். இந்த விஷயங்களையெல்லாம் தகுந்த ஆச்சாரியர்களிடத்திலே சென்று அடிபணிந்து அர்த்த விசேஷங்களை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய கட்டாட்சம் அனைவருக்கும் ஏற்பட்டு அதன் மூலமாக அந்த எம்பெருமானுடைய அருளையும் அனைவரும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுகிறேன். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சாரபௌமாய மங்களம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்.